அடுத்த பாட்டிலே அண்டசம், ஸ்வேதசங்கள், உற்பிச்சம், சராயுசத்தோடு எண்தரு நாள் 84 நூறாயிரத்தால் உண்டு பல் யோனி. உயிர்கள் 4 வகை தோற்றத்தை உடையன, 4 வகையான தோற்றங்களை உடையன உயிர்கள். 4 வகையிலே தோன்றுகின்றன உலகத்திலே. தாயினுடைய கருப்பையிலே தோன்றுவது ஒரு வகை, கருப்பை வழியாக. இரண்டாவது இன்னொன்று, இந்த முட்டை பார்த்தோமே, முட்டை, முட்டையிலிருந்து தோன்றுகிற உயிர்கள். பிறகு இந்த கீழே நிலத்துக்கு கீழே கிழங்கு, வேர் முதலியவற்றிலிருந்து தோன்றுகிற உயிர்கள். 4வது வேர்வையிலிருந்து பிறக்கின்ற அந்த பேன் போன்ற உயிர்கள், வேர்வை என்று 4 வகை தோற்றம் உயிர்களுக்கு. வேர்வை, வேர், முட்டை, கருப்பை, அதைத்தான் சொல்லுகிறார். இது 4 வகை தோற்றம். அண்டசம் முட்டை, முட்டையில் பிறப்பவை. ஸ்வேதசம், ஸ்வேதம்னா வியர்வை, ஸ்வேதஜம் வேர்வையிலே பிறப்பவை, ஸ்வேதஜம். உற்பிச்சம், அந்த வேர் கிழங்கு முதலியவற்றிலிருந்து, அது உற்பிச்சம் என்ற பெயர். சராயுஜம் தான் கருப்பை, சராயுஜம், சராயுசத்தோடு. இப்படி இந்த 4 வகை தோற்றங்களை உடைய அந்த பிறப்பு வகைகள் 84 நூறாயிரம். கணக்கு பார்த்து கொள்ளுங்கள், 84 நூறாயிரம். அதாவது இப்ப பறவை என்றாலே அதுல எத்தனை வகை இருக்கு? பறவை என்றால் ஒன்றா? எண்ணற்ற வகைகள் பறவை, எத்தனையோ வகையான பறவைகள். விலங்குகள் என்றால் அதுல எத்தனையோ வகை. அதே போல கீழே தாவரங்கள், நீர், நீர் வாழ்வன, ஊர்வன என்று எத்தனை வகை பார்த்தோம்? அதுல 7 வகை, 7 வகையான, ஆமா 7 வகை. அந்த 7லையும் ஒவ்வொன்றிலையும் எத்தனையோ எண்ணற்ற வகைகள். அந்த கணக்கு எண்ணிக்கையை, இந்த மொத்த எண்ணிக்கையை கொடுக்கிறார், 84 நூறாயிரம் யோனி. எல்லா அந்த பிறப்பு முறை, பிறப்பு வகை, எல்லா உலகங்களும் அவர்களும் அவைகளும் உயிர் தானே. இது ஞானசம்பந்தரே இந்த எண்ணிக்கையை சொல்லுகிறார். ஞானசம்பந்த பெருமானே தன்னுடைய தேவாரத்துல இந்த எண்ணிக்கையை சொல்லுகிறார். திருமுறைகள்ல பல இடங்கள்ல வருது, சாத்திர நூல்களிலும் வருகிறது. 84 நூறாயிரம் யோனி பேதங்கள். எண்தரு நாள், எண் தரு நாள், அந்த மேற்கூறிய 4, 4 தெரியலையா, எண்தரு மேற்கூறிய அந்த 4ம் இந்த 84 நூறாயிரம் பேதங்களை உடையவை, பிறவி பேதங்களை உடையவை. அதாவது நாம் முன்னிலே படித்தோம் அல்லவா அச்சு, அந்த அச்சு தான் அச்சு மாறுதல் என்று பார்த்தோமே. ஒவ்வொரு அச்சு இப்படி 84 நூறாயிரம் அச்சு வகைகள் இருக்கின்றன. அடுத்து சொல்கிறார், இந்த எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல். இத்தனை பிறவி பேதங்களையெல்லாம் கடந்து இந்த மனித பிறவியை எடுத்தல் என்பது எவ்வளவு அருமையான செயல், எவ்வளவு அரிய செயல். எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். ஆக ஒரு நடுக்கடலிலே விழுந்தவன் தன்னுடைய கையினாலேயே நீந்தி கரையேற முயல்வதைப் போல அவ்வளவு எளிமையான செயல் அன்று. நாமெல்லாம் அந்த செயலை செய்திருக்கிறோம். கடலை கையாலே நீந்தி இந்த மானிட பிறப்பை, பெறுதற்கரிய மானிட பிறப்பை பெற்றிருக்கிறோம். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து சொல்லுகிறார், இப்படியெல்லாம் கடந்து வந்தது எதற்காக? இன்னும் இன்னும் பல வகையான பாக்கியங்களை நாம் பண்ணியிருக்கிறோம். பிறந்தது மட்டுமா? நரர்பயில் தேயந்தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து அங்கேயெல்லாம் போய் பிறக்காமல், அமெரிக்காவில் பிறக்காமல், இந்த தமிழ் வழங்குகின்ற நிலத்திலே வந்து பிறப்பது என்பது பெரிய புண்ணியம். நரர்பயில் தேயந்தன்னில், அதாவது நரர்னா மனிதர்கள், இந்த மனிதர்கள் வாழுகிற இந்த உலகத்தில் நரர்பயில் தேயம்னா இங்கே உலகம், மானிடர் வாழுகின்ற இந்த உலகத்திலே நான்மறை பயிலா நாட்டில் வேத ஆகமங்கள் தோன்றாத நாடுகளிலே பிறக்காமல் விரவுதல் அங்கே போய் சார்வதை ஒளிந்து தோன்றல் இங்கே வந்து நாம் பிறந்திருப்பது மிக்க புண்ணியத்தானாம். அதற்கு மேல தரையினில் கீழை விட்டு கீழினத்திலே பிறக்காமல் புலால் உண்ணுகிற குளத்துல கல் உண்ணுகின்ற அந்த வழக்கத்தை உடைய குளத்திலே எல்லாம் பிறக்காமல் அங்கே பிறந்தால் என்ன ஆகும்? எனவே அந்த கீழ் எனத்திலே தோன்றாமல் கீழை விட்டு தவம் செய் சாதியினில் வந்து நல்ல தவம் நோன்பு செய்கின்ற உயர்ந்த குடியிலே வந்து பிறந்து அதற்கு மேல பர சமயங்கள் செல்லா வாக்கியம். எத்தனை பேர் பிரசமித்தல, இந்த சைவராக பிறந்து எத்தனை பேர் வேற்று சமயத்தை தழுவி இருக்கிறார்கள். பெரிய படித்தவர்களா இருக்கிறாங்க, பெரிய அறிஞர்கள் கூட வேற்று சமயத்தை சார்ந்திருக்கிறார். அவர்களெல்லாம் பார்க்கிற போது பரசமயம் செல்லா பாக்கியம் பண்ணோனாதே. ஆக இவர் காலத்திலேயே அந்த சமயம் மாற்றம் வந்திருக்குமோ? அருள் இந்த காலத்திலேயே வாழ்வேனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வேனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது சால உயர் சிவஞானத்தாலே போல் இளமதியினானை போற்றுவார் அருள் பெற்றார். ஆக இதெல்லாம் பார்க்கிற போது நம்ம சாத்திர நூலா படிக்கிறோம், அந்த உணர்வே நமக்கு வர இல்லை. வாழ்வேனும் மையல் விட்டு, ஆக சிவபெருமானை நினைப்பதற்கு தடையாக இருப்பவை இவை. நல்ல வசதியான எல்லா வளங்களும் செல்வங்களும் நிறைந்த சூழ்நிலையிலே வளர்கின்றவர்களுக்கு இறைவனை நினைக்க எங்கே நேரம் கிடைக்காது, அந்த இறை நினைப்பு அவர்களுக்கு வராது. எனவே செல்வம், அதனால்தான் மாணிக்கவாசகர் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் என்று சொன்னார். செல்வம் என்பது அல்லல், செல்வம் என்னும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்து, கல்வியும் தடையாம். நிரம்ப படித்தவர்கள் அதை வைத்துக் கொண்டு பணம் சம்பாதிக்கத்தானே பார்க்கிறாங்க, அந்த அறிவை கொண்டு பொருளீட்டத்தானே முயல்கிறார்கள். தன்முனைப்போடு தான் அவர் செருக்கோடு வாழுகிறார்கள். கல்வி செருக்குன்னு வைத்திருக்கிறார்களே, வித்யா கர்வம், நிரம்ப படித்து விட்டேன் எனக்கு யார் ஒப்பு என்று அந்த கர்வம், இதுவும் தடை. அதனால தான் மாணிக்கவாசகர் அந்த தடைகளையெல்லாம் அடுக்கி சொல்லுகிறாரே. இதுல திருண்ட பகுதி இல்லையா, உலக ஆயுதனும் ஒன்றிரல் பாம்பின் பிழைத்தும்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அது எத்தனையோ தடைகள். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் என்றெல்லாம் சொல்லுகிறார். எனவே வாழ்வெனும் மையல் விட்டு, இங்கே வாழ்வு என்றால் நல்ல செல்வ வாழ்வு, அதனாலே உண்டாகிற மயக்கம் அது நீங்கி வறுமையாம் சிறுமை தப்பி, அதே போல வறுமை இருந்தாலும் இறைவனை நினைக்க முடியாது. வயிற்றுப்பாட்டுக்கே வயிற்றை கவனிக்கவே நேரம் இல்லாத போது இறைவனை கவனிக்க எங்க நேரம்? எனவே வறுமையும் கூடாது, மிகுந்த வசதியும் தேவையில்லை, வறுமையும் தேவையில்லை. நாம் தான் நல்ல நிலையில, நம்முடைய நிலையில். ஆக இறைவனுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி, தாழ்வெனும் தன்மையோடும், தாழ்வெனும் தன்மையோடும், அந்த பணிவு அடக்கம், அடக்கம் என்ற அந்த அமைதி தன்மையோடு, தாழ்வெனும் தன்மையோடு, சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது சால. அந்த நல்ல ஊழை, சைவ சமயத்தை சாருகின்ற ஊழினை பெறுவது என்பது மிக மிக அரிய செயல். அதனாலே இந்த நாம் என்ன முயல வேண்டும், உயர் சிவஞானத்தை பெற முயல வேண்டும். இந்த சைவமாம் சமயம் சார்ந்த ஊழினை பெற்ற உயிர்கள் சிவஞானத்தை பெற்று உயர் சிவஞானத்தாலே போல் இளமதியினாய், அந்த பிறை மதியைச் சூடிய பெருமானை போற்றுவார். அவனை போற்றி வழிபட்டு வாழ்கின்றவர்கள் அருள் பெற்றாரே, அவனுடைய திருவருளை பெற்று வீடு பேறு அடைதல் திண்ணம். போற்றுவார் அருள் பெறுவாரேன்னு சொல்லணும், அருள் பெறுவார் அது இறந்த அது எதிர்காலம், இப்போதை பெற்றுவிட்டார் போங்க. அருள் பெற்றாரே என்று இறந்த காலத்தினாலேயே சொல்லிவிட்டார். உறுதி பெற்று போற்றுவார் அருள் பெற்றார். அடுத்த பாட்டில் சொல்லுகிறார் பாருங்கள், மானுட பிறவிதானும் வகுத்தது எதற்கு, மானுட பிறவிதானும் வகுத்தது மன வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தும் ஆடும் அரண்பணிக்காக அன்றோ, அன்றோ மன வாக்கு காயத்தால் இந்த மூன்று, இந்த மூன்று கரணங்களால், திரிகரணங்களால், மனத்தினால், சொல்லால், செயலால், எண்ணத்தால், எண்ணம் சொல் செயல் மூன்றினாலும் ஆனிடத்து ஐந்து, ஆனிடத்து ஐந்து என்றால் அந்த பெருமானுக்கு திருமுழுக்காட்டுதல், அந்த பசுவினிடத்திலிருந்து பெறப்படுகின்ற ஐந்து ஐந்து, அது பெருமானுக்கு மிக உகந்த வழிபாடு. ஆனிடத்து ஐந்தும் ஆடும் அரண்பணிக்காக அன்று, அந்த பெரிய புராணத்தில் வருது இல்லையா, பெரிய புராணத்தில் ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமால் எப்பொழுது, தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மா நடஞ்சை வரதர் பொற்றாள் தொழ, மா நடஞ்சை வரதர் பொற்றாள் தொழும்போதுதான் அந்த ஊனடைந்த உடம்பின் பிறவி தான் அடைந்த உறுதியை பெறுகிறது. எனவே மானுட பிறவிதானும் வகுத்தது மன வாக்கு காயத்தால் பெருமானை பணி செய்தல், பெருமானை வழிபடுதல், பெருமானுக்கு தொண்டு செய்தல், அதை நம்முடைய நாயன்மார் வரலாறுகளாலே நாம் அறிகிறோம். வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அடிச்சு, தேவர்கள் கூட, தேவர்கள் கூட அங்கே இருந்தால் பெருமானுடைய அருளை பெற முடியாது என்று கருதி மண்ணுலகுக்கு வந்து வழிபட்டு பயனடைந்திருக்கிறார். அந்த திருவாசகத்துல வருதில்ல, என்னது திருவாசகத்துல, அந்த இது திருப்பள்ளி எழுச்சியில, புவனியில் போய் பிறவாமை நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. சொல்லு, இப்படி நினைக்கிறது யாரா? திருமாலும் பிரம்மனும் அப்படி நினைக்கிறார்கள். புவனியில் போய் பிறவாமல் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்ற ஆறு. ஆக சிவபெருமான் ஆட்கொள்வதற்குரிய இடம் இந்த பூமி தான் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்களாம் பிறக்க வேண்டும் என்று. திருப்பள்ளி எழுச்சியிலேயே மாணிக்க வாசகர் சொல்றது. அப்படி தேவர்கள் எல்லாம் இங்கே வந்து வழிபடுகிறார்கள், நாம் இங்கேயே இருந்து கொண்டு வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அர்ச்சிப்பர், ஆனால் ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ என்று இறக்கப்படுகிறார். மக்களுடைய அறியாமையை நினைத்து ஊனெடுத்து உழலும் ஊமர், இந்த அறிவற்ற இவர்கள் ஒன்றையும் உணராதிருக்கிறார்களே, என்ன பரிதாபம்! வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரோ ஊழ் பெறல் அரிது சால உயர் சிவஞானத்தாலே போல் இளமதியினானை போற்றுவார் அருள் பெற்றாரே. இந்த உடம்பினுடைய நிலையாமையை சொல்லுகிறார். கருவினுள் அழிவதாயும் கழிந்திடாது அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தான் அரைத்து அழிவதாயும் உருவமே அழிவதானால் உள்ளபோதே உய்யப்பார். இந்த உடம்பு கருவினுள் அழிவதாய், அந்த தோன்றிய பொழுதே கருவிலேயே சில உடல்கள் மாய்ந்து விடுகின்றன. கருவினுள் அழிவதாய் கழிந்திடாது அழிவதாய், அந்த வெளியே அந்த குழந்தை வருவதற்கு முன்னாலே தாய் வயிற்றிலேயே இறந்து போய் பிறக்கின்ற குழந்தைகளும் உண்டு. கழிந்திடாது அழிவதாயும் பரிணமித்து, பரிணமித்துனா நல்ல முழு வளர்ச்சி பெற்று வளர்ந்தாலும் கூட அந்த உடம்பும் அழிந்து போகிறது. பரிணமித்து அழிவதாயும் பாலப்பருவத்தில் பாலனாய் அழிவதாயும் தருணனாய் நல்ல தருணம் நல்ல காளை பருவம் கட்டிளமை பருவம் அந்த பருவத்திலே இறந்து போகிறார்கள். தருணனாய் அழிவதாயும் கடைசியில தான் நரைத்து எப்போது இந்த உயிர் பிரியும் போனால் தேவலை என்று நினைக்கக்கூடிய நிலையிலே நரைத்து அழிவதாயும் இப்படி உருவமே அழிவதானால் இந்த உடல் உள்ளபோதே இந்த நிலையற்ற உடலை கொண்டு நிலையான பயனை தேடிக்கொள். உருவமே அழிவதானால் உள்ளபோதே உய்ய உன்னுடைய உயிர் உய்தி அடைகின்ற வழியை பார், ஆராய்ந்து கொள்வாயாக உய்ய பார். அடுத்த பாட்டுக்கு அடுத்த பாட்டு 185 சில இது உடம்பு நிலையாமை. இப்ப சொன்னது என்னது? அந்த கருவினுள் அழிவதாயும் என்பது உடம்பு நிலையாமை. யாக்கை இந்த செல்வ நிலையாமை பற்றி 185 பாருங்க. சில செல்வர்கள், செல்வ வசதி படைத்தவர்கள் அரிசனம் பூசி வெளியே புறப்படும் போது நல்ல வாசனை திரவியெல்லாம் இந்த உடம்புக்கு போட்டுக்கொண்டு அரிசனம் பூசி மாலை அணிந்து மாலைகளை அணிந்து கொண்டு அதற்கு மேல் நல்ல பொன்னாடை பட்டாடை அங்கவஸ்திரம் எல்லாம் போட்டுக்கொண்டு பொன்னாடை சாத்தி பரிசனம் பின்பு செல்ல இவருடைய பரிவாரங்கள் இவருடைய ஏவலர்கள் அதிகாரிகள் செல்வாக்கு இவர் செல்வாக்கில் இருக்கிறவர் இல்லையா, அதனாலே பலர் பின்தொடர்கிறார்கள். பரிசனம் பின்பு செல்ல பாரகர் பறிக்க அந்த இசை அந்த வாத்தியங்கள் பாரகர் இல்ல 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 பாரகர்னா அந்த இவர் பல்லக்கிலே வருகிறார் சிவிகையில அதை சுமந்து கொண்டு வருகிறார்கள் நாலு பேர் நாலு பக்கத்துல அதான் பாரகர்னா சுமப்பவர்கள் பறிக்க சுமந்து செல்ல நம்ம இவர் அப்படித்தானே வந்தாரு உமாபதி சிவம் வீட்டுக்கு அந்த கோயிலிருந்து பணியை முடித்து பரிவாரங்களோடு விருதுகளோடு வந்தார்ல அது போல பாரகர் பறிக்க அவரை பார்த்து என்ன கேட்டார் அவருடைய ஆசிரியர் பகல் குருடு அந்த சொற்களை கேட்ட உடனேயே அவருக்கு தெளிவு வந்து விட்டது அப்படி எல்லாருக்கும் வருகிறதா பாரகர் பறிக்க கொட்ட அந்த வாத்தியங்களை முழக்க வரி சின்னம் ஊத அந்த எக்காலமெல்லாம் ஊதுகிறார்கள் வரி சின்னம் ஊத தொங்கல் வந்திட வழியிலெல்லாம் மாலையோடு காத்திருக்கிறார்கள் ஐயா வருகிறார்களே அவர்களுக்கு போடு இவருக்கு போடுவதற்காக தொங்கல் தொங்கல்னா மாலை மாலை வந்திட உணர்வு மாண்டு இவர் அறியாமையோடு அங்கே வருகிறார் உணர்வு மாண்டு பெரியவர் செல்வத்திலே பெரியவரா இருக்கலாம் பெரியவர் பேச்சுமின்றி அவருக்கு பேசக்கூட அவருக்கு வாய் வரல வரவில்லையா பேச்சு இவருக்கு அவ்வளவு ஒரு செருக்கோடு அமர்ந்திருக்கிறார் பேச்சுமின்றி பேசினால் தன்னுடைய இது குன்றிவிடுமாம் தன்னுடைய மதிப்பு குறைந்துவிடும் பேச்சுமின்றி கிடத்தலால் பிணத்தோடு ஒப்பார் பிணத்துக்கு இவருக்கு என்ன என்ன வேறுபாடு இருக்கிறது பிணத்துக்கும் இவருக்கும் நல்லா கேலி செய்கிறார் பேச்சுமின்றி கிடத்தலால் பிணத்தோடு ஒப்பார் அடுத்த பாட்டில் அதே தொடர்கிறார் பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின் நடைப்பிணங்கள் போல சிலர் போகிறார்கள் பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின் நடைப்பிணங்கள் போல உனக்கியே உழல்வீர் உனக்கியே உங்களை வருத்தி கொண்டு பின் சென்று உழல்கிறீர்களே உங்கள் உடல் உயிர் உணர்வும் எல்லாம் கணத்திடை தோன்றி மாயும் காயம் என்று அறிந்து ஒரு கால் வணங்குறீர் பெருமானை ஒரு முறை வணங்கினால் போதாதா ஒரு கால் வணங்குறீர் அரணை என்றும் வானவர் வணங்க வைப்பான் என்று பெருமானுடைய அந்த கருணையை பெரும் கருணையை சொல்லி இந்த இரண்டாம் நூற்பாவை முடிக்கிறார் ஆக இந்த இரண்டாம் நூற்பா இந்த முதல் இரண்டு நூற்பாக்கள் பெரும்பாலான இலக்கணங்கள் வந்துவிட்டன பொது இயல்பு இறைவனுடைய பொது இயல்பு மும்மலங்களுடைய பொது இயல்பு எல்லாமே கூறிவிட்டார் எது ஒன்றை மட்டும் இன்னும் கூறவில்லை எது உயிரினுடைய இயல்பு தான் இன்னும் கூறவில்லை அதைத்தான் அடுத்த நூற்பாவில் எடுத்துக் கொள்ளுகிறார் மூன்றாம் நூற்பாவில் ஆக சிவஞான போதத்தில் அந்த முதல் இரண்டு நூற்பாக்களிலே சொல்லப்படாத பல அரிய கருத்துக்களை எல்லாம் இங்கே வழங்கியிருக்கிறார் இப்ப சிவஞான போதத்தில் முதல் நூற்பாவில் என்ன சொல்லப்பட்டது அவன் அவள் அதி எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்து உலதாம் அந்த மாதிரி என் மனர் உலகம் இதுல இறைவனுடைய இறைவன் உலகத்துக்கு முதல்வன் பிறகு அந்த வேற என்ன சொல்லுகிறார் ஆமா இறைவனை முத்தொழிலையும் செய்ய வல்லவன் அந்த முத்தொழில்கள் பற்றிய விளக்கங்களை அங்கே நாம் பார்க்க முடியாது சிவஞான போதத்தில் இங்க சித்தியாரிலேதான் ஐந்தொழில்கள் என்னென்ன என்று விளக்கமாக தருகிறார் இறைவனுடைய ஐந்தொழில்கள் இறைவனுடைய திருமேனிகள் அவையும் சிவஞான போதத்திலே வரவில்லை இவர்தான் விளக்குகிறார் இறைவனுடைய திரு மூவகை திருமேனிகள் பிறகு அந்த சிவத்திற்கும் சக்திக்கும் உள்ள தொடர்பு இயைபு அங்கே ஒரே வரிதான் சிவஞான போதத்தில் நீக்கமின்றி நிற்கும் அன்றே அவ்வளவுதான் ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே அதற்கு விளக்கம் விரிவான விளக்கம் தருகிறார். சிவசக்தி பற்றிய சிவசக்தி என்பது என்ன? சக்திதன் வடிவு ஏது என்னில் தடையிலா ஞானமாகும். சக்திதன் வடிவு ஏதென்னில் தடையிலா ஞானமாகும். அது எப்படி மூன்று வகைப்படுகிறது என்றெல்லாம் விளக்குகிறார். சக்திக்கும் சிவத்துக்கும் உள்ள இயைபு எது போல என்றால், மரமும் காழ்பும் போல, மரமும் வைரமும் போல குணமும் குணியுமாக இருப்பது. பிறகு பளிங்கினுடைய பளிங்கும் பளிங்கினுடைய ஒளியும் போல, அந்த வேற்று நிறங்களையெல்லாம் ஒளிதான் கவர்ந்து பல பலவாறு மாறுகிறதே தவிர பளிங்கு எந்த மாற்றமும் அடைவது. அதுபோல இந்த பெருமானுக்கு வருகிற மாற்றங்கள் எல்லாம் சக்தியினிடத்திலே காணப்படுவன, சிவத்திற்கு மாற்றமில்லை. அந்த ஒருவனே நாடக மேடையிலே பல வடிவங்களை பல வேடங்களை பூண்டு நடித்தாலும் அவன் உண்மையிலே மாறிவிடுவது இல்லை. அதுபோல இறைவன் பல்வேறு கோலங்களை கொண்டு செயல்பட்டாலும் அவனுடைய நிலையிலே எந்த மாற்றமும் இல்லை என்றெல்லாம் சொல்லி, பிறகு அந்த வினை கோட்பாட்டில்தான், வினை கோட்பாட்டை ஒட்டி அந்த எப்போது வினை உண்டாகிறது என்றால், நம்முடைய செயல்கள் இறைவன் இட்ட பணி என்பதை உணராமல் இது என்னுடைய செயல் என்று நினைக்கிற போதுதான் அது வினையாகிறது. அப்படி நினைக்காமல் என்னுடைய செயல் இறைவன் இட்ட பணி என்று தன்னுடைய பணியை நீத்து அவன் அருள் வழி நிற்பவர்களுக்கு வினை இல்லை என்ற சிறந்த கருத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆக அவன் பணி எல்லாமே என்ற நினைப்போடு நாம் செயல்பட வேண்டும். பிறகு அந்த மனமது நினைய வாக்கு ஒழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு இச்சித்த தெய்வம் போற்றி சினம் முதல் அகற்றி வாழும் செயல் அறமானால் யாருக்கும் முனமொரு தெய்வம் எங்கும் முன்னிலையாமன்றே. ஆக அந்த வழிபடுகிற முறை ஒழுக்கம் அன்பு அருள் ஆசாரம் உபசாரம் உறவு சீலம் வழுக்கிலா துறவு தானம் வந்தித்தல் வணங்கல் வாய்மை இழுக்கிலா இந்த அழுக்கிலா துறவு அடக்கம் அறிவோடு அர்ச்சித்தலாதி இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணி அறங்கள் என்று அந்த வழிபாட்டை செய்வதற்கு தேவையான அந்த பொது அறம் அதை கடைபிடிக்க வேண்டும். பொது அறத்திலே நின்றுதான் சிறப்பு அறமாகிய அந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். இப்படி அந்த வழிபடுகிற முறை யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர் மற்ற அத்தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் வினையும் செய்யும் ஆதலால் இவையிலாதான் அறிந்து அருள் செய்யும் என்று பட அருமையான பாட்டுகள் உங்கள் நினைவிலே இருக்க வேண்டிய நல்ல பாட்டுக்கள். நமக்கு அறிவுறுத்துகின்ற அறிவுரை கூறுகின்ற எத்தனை உபதேசங்களை பார்க்கிறோம்.